මීළඟට සන්මුගම් කුගදාසන් ගරු මන්ත්‍රීතුමා විනාඩි 8ක කාලයක් ඔබතුමන්.
මාණ්ඩවික අවයිතලවර அவர்களே இன்று நாடாளுமன்றத்தில் முன்வைக்கப்பட்டுள்ள லஞ்சம் அல்லது ஊழல் பற்றிய குற்றச்சாட்டுகளை விசாரணை செய்வதற்கான ஆணைக்குழுவின் அலுவலர் மற்றும் ஊழியரது ஊதியம் மற்றும் சிவ நிபந்தனைகள் பற்றிய முன்மொழிவுகளுக்கு ஒப்புதல் அளிப்பது தொடர்பான எனது கருத்துக்களை இந்த அவையிலே எடுத்துரைக்க விளைகின்றேன். நாடாளுமன்ற ஒப்புதலுக்காக முன்வைக்கப்பட்டுள்ள தீர்மானம் 2023 ஒன்பதாம் எண் கொண்ட ஊழல் எதிர்ப்பு சட்டத்தின் 26 மற்றும் 32 பிரிவுகளின் கீழ் ஆணைக்குழுவுக்கு வழங்கப்பட்ட சட்ட அடிப்படையிலான அதிகாரங்களின் கீழ் உருவாக்கப்பட்டுள்ளது. 1994 எண் கொண்ட இளைஞர் ஆணைக்குழு சட்டத்தின் மறுவழி கட்டமைப்பை நீக்கி 2023 ஒன்பதாம் எண் கொண்ட ஊழல் எதிர்ப்பு சட்டத்தை தொடர்ந்து ஊழல் எதிர்ப்பு அமைப்பின் செயற்பாடு மற்றும் நிதி சுதந்திரத்தை வலியுறுத்தும் ஒரு மாதிரிக்கு அரசு மாறியுள்ளது. ஊதியம் தொடர்பாக இப்பொழுது முன்மொழியப்பட்டுள்ள தீர்மானமானது உட்கூறிய புதிய மாதிரியை இயக்குவதற்கான ஒரு எந்திரமாகும். ஏனெனில் இது ஊழியர் குழாமை தொழில்முறை மயமாக்கவும் பொருளாதார பாதிப்புகளிலிருந்து பாதுகாக்கவும் முயல்கின்றது. லஞ்சம் அல்லது ஊழல் பற்றிய குற்றச்சாட்டுகளை விசாரணை செய்வதற்கான ஆணைக்குழுவானது பொதுச்சபை ஆணைக்குழுவின் ஒரு நீட்சியாக செயற்பட்ட முந்தைய முறைமை போல் அல்லாமல் புதிய தீர்மானம் ஆணைக்குழுவை ஒரு சட்டமுறை அமைப்பாக ஏற்றுக்கொள்ளுகின்றது. மேலும் பொதுச்சேவை ஆணைக்குழுவின் தலையீடின்றி லஞ்சம் அல்லது ஊழல் பற்றிய குற்றச்சாட்டுகளை விசாரணை செய்வதற்கான ஆணைக்குழுவே தனது சொந்த ஊழியர்களை பணிக்கு அமர்த்தவும் பதவியுறு வழங்கவும் ஒழுக்காற்று நடவடிக்கை எடுக்கவும் அதிகாரம் வழங்குகின்றது. தனியார் துறை இளைஞம் வெளிநாட்டு அலுவலர்களுக்கு இளைஞம் அதிகாரத்தை வணிக அடிப்படையில் பயன்படுத்துதல் விளையாட்டு தொடர்பான ஊழல்கள் ஆகியவற்றை உள்ளடக்கிய ஆணைக்குழுவின் விரிவாக்கப்பட்ட ஆணையை செயல்படுத்துவதற்கு இந்த மாற்றம் இன்றியமையாததாகும். பணியாளரை 4 செயற்பாட்டு தூண்களாக வகைப்படுத்துவது புதிய தீர்மானத்தின் ஒரு முதன்மையான கூறு ஆகும். அதாவது சட்ட செயலாக்கம், ஒருமைப்பாடு, சொத்துக்கள் மற்றும் பொறுப்புகள் மற்றும் கூட்டாண்மை விவகாரங்கள் என்பன அவையாகும். இந்த கட்டமைப்பை நிறைவேற்றுவதற்காக முன்மொழியப்பட்ட ஆளணி மொத்தம் 971 விரிவுபடுத்தப்பட்டுள்ளது. எனினும் தொடக்க ஒப்புதல்கள் 649 உள்ளக ஊழியர்கள் மற்றும் 283 இரண்டாம் நிலையில் இணைக்கப்பட்ட காவல்துறை அலுவலர்களை கொண்ட ஒரு முதன்மையான ஆளணியை இலக்காக கொண்டுள்ளது. இந்த பல்துறை அணுகுமுறைக்கு தடையவியல், கணக்கியல், எண்ணிய தடையவியல் மற்றும் இணக்கப்பாட்டு நிபுணர்களை ஆட்சேர்ப்பு செய்ய வேண்டியுள்ளது. இது முற்றிலும் காவல்துறை மையம் முதல் புலனாய்வு மாதிரியிலிருந்து விலகி செல்கின்றது. தீர்மானத்தில் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ள ஊதிய முறைமையானது சட்டமாதிரி திணைக்களத்தின் சிறப்பு ஊதிய திட்டங்களோடு ஒத்துப்போகும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது. இந்த ஒருங்கிணைப்பு லஞ்சம் அல்லது ஊழல் பற்றிய குற்றச்சாட்டுகளை விசாரணை செய்வதற்கான ஆணைக்குழுவில் இருந்து புற சட்ட அலுவலகங்களுக்கு அல்லது தனியார் துறை நிறுவனங்களுக்கு நிபுணர்கள் வெளியேறுவதை குறைப்பதை நோக்கமாக கொண்டதாகும். ஊழல் எதிர்ப்பு பணியில் இயல்பாகவே உள்ள தொழில்துறை அபாயங்கள் மற்றும் செயல்திறன் எதிர்பார்ப்புகளை ஏற்றுக்கொள்ளும் தனித்துவமான கொடுப்பனவுகளால் ஊதிய கட்டமைப்பு நிறைவு செய்யப்பட்டுபடுகின்றது. இதில் ஊழல் எதிர்ப்பு அபாய கொடுப்பனவு, செயல்திறன் கொடுப்பனவு ஆகியன அடங்கும். இவை இரண்டும் புலனாய்வாளர்களின் புலனாய்வாளர்கள் இளைஞம் பெறுவதை தடுக்கும் காரணிகளாக செயல்படுகின்றன. மேலும் புதுமைமயமாக்கப்பட்ட பிரிவுகளுக்கு தேவையான சிறப்பு தகுதிகளை நிறைவு செய்யாத ஊழியர்களின் மாற்றத்தை நிர்வகிக்க புதிய விதிமுறைகள் தன்னார்வ ஓய்வூதிய திட்டத்தை அறிமுகப்படுத்துகின்றன. ஆணைக்குழுவானது இப்பொழுது பணியாற்றும் தகுதியான அலுவலர்களை உள்வாங்குவதை உறுதி செய்யும் அதே வேளையில் எண்ணிய வழக்கு கோப்பு கண்காணிப்பு, மத்திய பின்னணி சொத்து பிரகடன முறையில் பயிற்சி அளிக்கப்பட்ட புதிய தலைமுறை ஒருமைப்பாட்டு அலுவலர்களை கொண்டு பணியாளர்களை புத்துயிர் பெற செய்வதையும் உறுதி செய்கின்றது. 1994 19 எண் கொண்ட இளஞ்சம் அல்லது ஊழல் பற்றிய குற்றச்சாட்டுகளை விசாரணை செய்வதற்கான ஆணைக்குழு சட்டத்திலிருந்து 2023 ஒன்பதாம் எண் கொண்ட ஊழல் எதிர்ப்பு சட்டத்திற்கு மாறியிருப்பதானது இலங்கையின் ஊழல் எதிர்ப்பு செயலாக்கத்தின் சட்ட மற்றும் நிர்வாக கோட்பாட்டில் ஏற்பட்டுள்ள ஆழமான மாற்றத்தை குறிக்கின்றது. 1994 சட்டத்தின் கீழ் ஆணைக்குழு பெரும்பாலும் லஞ்ச ஆணையாளர் திணைக்களத்தின் ஒரு மறுபதிப்பாகவே இருந்தது. அது கட்டமைப்பு அடிப்படையில் பொதுச்சேவை ஆணைக்குழுவின் குழு மற்றும் காவல்துறையோடு பிணைக்கப்பட்டிருந்தது. 2021 சட்டமானது சுதந்திரமான பணியமர்த்தல் மற்றும் பதவி விலக்கல் அதிகாரங்களை கொண்ட ஒரு சட்டமுறை அமைப்பை நிறுவுவதன் மூலம் இந்த பிணைப்பை உடைக்கின்றது. 1994 சட்டத்தின் கீழ் பணிப்பாளர் நாயகம் ஆணைக்குழுவிற்கும் புலனாய்வு பிரிவிற்கும் இடையில் ஒரு ஒருங்கிணைப்பாளராகவே இருந்தார். எனினும் புதிய திருத்தமானது பணிப்பாளர் நாயகத்தை ஆணைக்குழுவின் முதன்மை நிறைவேற்று அலுவலர் மற்றும் தலைமை கணக்கீட்டு அலுவலராக மாற்றுகின்றது. இதன் பொருள் யாதெனில் பணிப்பாளர் நாயகம் இனி ஒரு நிர்வாகியாக மட்டுமல்லாமல் புலனாய்வாளர்களுக்கும் வழக்கறிஞர்களுக்கும் தேவையான வளங்களை வழங்குவதற்கான லஞ்சம் அல்லது ஊழல் பற்றிய குற்றச்சாட்டுகளை விசாரணை செய்வதற்கான ஆணைக்குழுவின் நிதியத்தின் நிதி ஒருமைப்பாட்டுக்கும் பெரும் பொறுப்பானவராகின்றார். அவைத்தலைவர் அவர்களே, இந்த முன்னேற்றங்களுக்கு மத்தியிலே சில விமர்சனங்களும் முன்வைக்கப்படுகின்றன. நிதி அதிகார போர். 2023 ஆண்டின் ஊழலெதிர்ப்பு சட்டத்திற்கும் 2024 ஆண்டின் பொதுநீர் நிதி மேலாண்மை சட்டத்திற்கும் இடையில் ஒரு முரண்பாடு எழுந்துள்ளது. திறசேரியானது பொதுநிதி மேலாண்மை சட்டத்தை பயன்படுத்தி ஆணைக்குழுவின் நிதி சுதந்திரத்தை கட்டுப்படுத்த முயல்வதாக குற்றம் சாட்டப்படுகின்றது. வெற்றிடங்கள். தற்போது 56% அதிகமான சிறப்பு பணியிடங்கள் வெற்றிடங்களாக உள்ளன. போதிய நிதி ஒதுக்கீடு இன்மையால் இந்த வெற்றிடத்தை நிரப்ப முடியாமல் உள்ளது. செயலாக்க இடவழி. 2025 ஆண்டில் 8480 முறைப்பாடுகள் வந்தபொழுது 115 முறைப்பாடுகள் மட்டுமே வழக்குகள் மட்டுமே தாக்கல் செய்யப்பட்டுள்ளன. இது ஆணைக்குழுவின் இணைத்திறன் குறித்த கேள்வியை எழுப்புகின்றது. இந்த அறை ஊழலை முறியடிக்க பின்வரும் நடவடிக்கைகளை அரசு எடுக்க வேண்டும் என நான் பரிந்துரை செய்கின்றேன். சட்டத்தெளிவு. ஊழலெதிர்ப்பு சட்டத்தின் நிதி சுதந்திரம் பொது நிதி மேலாண்மை சட்டத்தை விட மேலானது என்பதை அரசு உறுதிப்படுத்த வேண்டும். ஆணைக்குழு நிதியம். அபராதங்கள் மற்றும் இழப்பீட்டுத் தொகையில் நேரடியாக லஞ்சம் அல்லது ஊழல் பற்றிய குற்றச்சாட்டுகளை விசாரணை செய்வதற்கான ஆணைக்குழுவின் சொந்த நிதியத்திற்கு செல்வதை உறுதி செய்ய வேண்டும். கலப்பு ஊழியர் மாதிரி. பட்டறிவு வாய்ந்த காவல்துறை அதிகாரிகளோடு புதிய ஒருமைப்பாட்டு அலுவலர்களை இணைத்து ஒரு கலப்பு திறமையை உருவாக்க வேண்டும். ஊழியர் இடமாற்றம். பட்டறிவு வாய்ந்த புலனாய்வாளர்களை அரசியல் காரணங்களுக்காக இடமாற்றம் செய்வதை தவிர்க்க வேண்டும். மாண்புமிகு அவைத்தலைவர்களே, இலங்கையின் தன் நற்பெயரை பாதுகாக்கும் அதிகாரிகள் பொருளாதார அடிப்படையில் பாதுகாப்பாக இருக்க வேண்டும். இந்த தீர்மானமானது வெறும் ஊதிய உயர்வு மட்டுமல்ல, இது ஊழலுக்கு எதிரான போர் அறிவிப்புமாகும். எனவே லஞ்ச ஆணைக்குழுவானது சமன் செய்து சீர்தோக்கும் கோல்போல் அமைந்து ஒருவாள் கோடாது செயற்பட வேண்டும் என்று வேண்டி எனது உரையை நிறைவு செய்கின்றேன். நன்றி.